ஓம் சாந்தி. 6/11/2014 காலை முரளி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு நேரம் தன்னையின் நினைவிருக்கிறது என தன்னை சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் நினைவு செய்வதில்தான் லாபம், மறதியில் நஷ்டம். கேள்வி, இந்த பாவாத்மாக்களின் உலகத்தில் எப்படிப்பட்ட விஷயம் முற்றிலும் அசம்பவமாக இருக்கிறது? ஏன்? பதில், இங்கு நாங்கள் புண்ணிய ஆத்மாவாக இருக்கின்றோம் என யாராவது கூறினால் அது முற்றிலும் அசம்பவமாகும். ஏனென்றால் இந்த உலகம் தமோ பிரதானமாக கழிவமாக இருக்கிறது. மனிதர்கள் எதனை புண்ணிய காரியம் என எண்ணுகின்றனரோ அது கூட பாவமாக விடுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கர்மமும் விகாரங்களின் வசமாகி செய்கின்றனர். ஓம் சாந்தி. நாம் இப்பொழுது பிரம்மாகுமார் குமாரிகளாக இருக்கின்றோம் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். பிறகு தேவி தேவதைகளாக இருப்போம். இதனையும் நீங்கள் மட்டுமே புரிந்துள்ளீர்கள், வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பிரம்மாகுமார் குமாரிகளாகிய நாம் எல்லையற்ற படிப்பை படிக்கின்றோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். 84 பிறவிகளின் படிப்பையும் காலச்சக்கரத்தின் படிப்பையும் படிக்கின்றோம். பிறகு தூய்மையாக ஆக வேண்டும் என்ற போதனை உங்களுக்கு கிடைக்கின்றது. இங்கு அமர்ந்து பாவனமாவதற்காக குழந்தைகள் தந்தையை அவசியம் நினைவு செய்கின்றீர்கள். முற்றிலும் உண்மையாக தந்தையின் நினைவில் இருந்தோமா, அல்லது மாயா ராவணன் புத்தியை வேறு பக்கம் கொண்டு சென்று விட்டதா என உங்கள் மனதை கேளுங்கள். மனதால் என்னை நினைவு செய்வதால் மட்டுமே பாவங்கள் நீங்கும் என தன்னை கூறுகின்றார். நாம் பாபாவை நினைவில் இருக்கின்றோமா, அல்லது புத்தி வேறு எங்கேயாவது செல்கிறதா என தன்னைத்தான் கேளுங்கள். எவ்வளவு நேரம் நாம் பாபாவை நினைவில் இருக்கின்றோம் என நினைத்து பாருங்கள். எவ்வளவு நேரம் எங்கெல்லாம் புத்தி சென்றது என தனது மனநிலையை பாருங்கள். எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்கின்றோமோ இதன் மூலமாகவே பாவனமாவோம். சேமிப்பு மற்றும் நஷ்டத்தின் கணக்கை பாருங்கள். நினைவு செய்வதற்கான பழக்கம் இருந்தால்தான் கணக்கு எழுத முடியும். அனைவரின் பாக்கெட்டிலும் டைரி இருக்கிறது. ஆகவே நீங்கள் தன்னுடைய சார்ட்டை குறித்து கொள்ள வேண்டும். தந்தையின் கட்டளை, தொழில் காரியங்கள் அனைத்தும் செய்யுங்கள், ஆனால் சிறிது நேரம் ஒதுக்கி நினைவு செய்யுங்கள். தன்னுடைய கணக்குகளை பார்த்து லாபத்தை அதிகப்படுத்துங்கள், நஷ்டம் அடையாதீர்கள். உங்களிடம் யுத்தம் நடக்கிறதல்லவா, ஒரு வினாடியில் லாபம் அல்லது நஷ்டம் ஏற்படுகிறது. நாம் லாபம் அடைந்தோமா அல்லது நஷ்டம் அடைந்தோமா என உடனே தெரிந்துவிடும். நீங்கள் வியாபாரி அல்லவா, ஒரு சிலரே இந்த வியாபாரத்தை செய்கின்றனர். நினைவின் மூலமாக லாபம், மறதியின் மூலம் நஷ்டம் ஏற்படுகிறது. நாம் எவ்வளவு நேரம் மறதியில் இருந்தோம், இதனை தனக்குள் சோதனை செய்ய வேண்டும். யார் உயர்ந்த பதவி அடைவார்களோ அவர்களுக்கு இந்த கவலை இருக்கும். குழந்தைகள், நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அதாவது நம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பதீத பாவனராக இருக்கிறோம். நாம் உண்மையாகவே ஆத்மாக்களாக இருக்கின்றோம். தன்னுடைய வீட்டிலிருந்து இங்கு வந்து ஷரீரத்தை எடுத்து நமது பங்கை எடுத்து நடித்து கொண்டிருக்கிறோம். ஷரீரம் அழியக்கூடியதாக, ஆத்மா அழியாததாக இருக்கிறது. ஆத்மாவில்தான் சமஸ்காரமும் இருக்கிறது. ஹே ஆத்மா, என்னை நினைவு செய்யுங்கள். இந்த பிறவியில் சிறு வயதில் ஏதாவது தலைகீழான காரியம் செய்யவில்லைதானே, நினைவு செய்து பாருங்கள் என தந்தை கூறுகின்றார். 3-4 வயதிலிருந்து செய்தவை நினைவில் இருக்கும். நாம் சிறுவயது பருவத்தை எப்படி கழித்தோம், என்னென்ன செய்தோம், ஏதாவது விஷயம் மனதை உறுத்தவில்லைதானே, நினைவு செய்து பாருங்கள். சத்யுகத்தில் பாவ கர்மங்கள் ஏற்படுவதில்லை, எனவே கேட்பதற்கு அவசியமில்லை. இங்கு பாவங்கள்தான் ஏற்படுகிறது. மனிதர்கள் எதனை புண்ணிய காரியம் என புரிந்துள்ளனரோ அதுவும் பாவமாகவே ஆகிவிடுகிறது. இதுதான் பாவ ஆத்மாக்களின் உலகம். உங்களுடைய கொடுக்கல் வாங்கலும் பாவ ஆத்மாக்களோடு இருக்கிறது. புண்ணிய ஆத்மாக்களாக இங்கு யாருமே இல்லை. புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்தில் ஒருவர் கூட பாவ ஆத்மாவாக இருப்பதில்லை. பாவ ஆத்மாக்களின் உலகத்தில் ஒருவர் கூட புண்ணிய ஆத்மாவாக இருப்பதில்லை. எந்த குருமார்களிடம் காலடியில் விழுகின்றனர்களோ அவரும் புண்ணிய ஆத்மா இல்லை. இதுதான் கலியுகம். ஆனாலும் மிகவும் தமோ பிரதானமாகும். ஆக இங்கு யாரேனும் புண்ணிய ஆத்மாவாக இருப்பது அசம்பவமாகும். புண்ணிய ஆத்மா ஆவதற்காகவே தந்தையை அழைக்கின்றனர். அதாவது, எங்களை பாவனமாக்க வாருங்கள். யாராவது மிகவும் தானம் புண்ணியம் செய்கின்றனர், தர்மசாலைகள் உருவாக்குகின்றனர், ஆகவே அவர்களை புண்ணிய ஆத்மா என்று கூற முடியாது. திருமணத்திற்காக பெரிய மண்டபம் உருவாக்குகின்றனர், இதனை புண்ணிய காரியம் என கூற முடியுமா? இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இதுதான் ராவணராஜ்யம், பாவாத்மாக்களின் அசுர உலகமாகும். இந்த விஷயங்கள் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ராவணன் இருந்தாலும் கூட யாருக்காவது அடையாளம் தெரியுமா? சிவனுடைய சித்திரமும் இருக்கிறது, ஆனால் புரிந்து கொள்வதில்லை. பெரிய பெரிய சிவலிங்கத்தை உருவாக்கி பிறகு அவருக்கு பெயர் தோற்றம் இல்லை எனவும் செல்வ வியாபி என்றும் கூறுகின்றனர். எனவே தந்தை கூறுகின்றார், எப்போதெல்லாம் தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் நான் வருகின்றேன். பாரதத்தில்தான் ஷிவ் பாபாவுக்கு நிந்தனை ஏற்படுகிறது. எந்த தந்தை உங்களை உலகிற்கு எஜமானராக ஆக்கினாரோ அவனை நீங்கள் மனித வழிப்படி நடந்து நிந்தனை செய்தீர்கள். மனித வழி மற்றும் ஈஸ்வரிய வழி பற்றிய புத்தகமும் இருக்கிறதல்லவா? இதனை நீங்கள் மட்டும் புரிந்துள்ளீர்கள் மற்றும் புரிய வைப்பீர்கள். அதாவது, நாங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தேவதைகளாக ஆகின்றோம், ராவணன் வழிப்படி நடந்து பிறகு அசுர மனிதர்களாக ஆகின்றோம். மனித வழியானது அசுர வழி என கூறப்படுகிறது. அசுர காரியங்களே செய்கின்றனர். முக்கியமான விஷயம், ஈஸ்வரனை சர்வவியாபி என கூறுகின்றனர். கச்ச அவதாரம், மீன் அவதாரம் ஆக எந்தளவு அசுரராக கெட்டு போய்விட்டனர். உங்களுடைய ஆத்மா இம்மாதிரி அவதாரம் எடுப்பதில்லை, மனித உடலில் மட்டுமே வருகிறது. நாம் கச்ச ரூபமாக மீன் ரூபமாக ஆவதில்லை. 84 லட்சம் பிறவிகள் எடுப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது உங்களுக்கு தந்தையின் ஸ்ரீமத் கிடைத்துள்ளது. குழந்தைகளே, நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். 84 மற்றும் 84 லட்சம், இதனை எத்தனை சதவீதமாக கணக்கிடுவது? பொய்யென்றால் முற்றிலும் பொய்யாகிவிட்டது, உண்மை துளியளவும் இல்லை. இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாரதத்தின் நிலையை என்னவென்று பாருங்கள். பாரதம் சத்தியமான கண்டமாக இருந்தது, அது சொர்க்கம் என அழைக்கப்பட்டது. அரைக்கல்பம் ராமராஜ்யமாக, அரைக்கல்பம் ராவணராஜ்யமாக இருக்கிறது. ராவணராஜ்யத்தை அசுர சம்பிரதாயமாக கூறப்படுகிறது. எவ்வளவு கடுமையான வார்த்தையாக இருக்கிறது. அரைக்கல்பம் தேவதைகளின் ராஜ்யம் நடக்கிறது. லக்ஷ்மி நாராயணன் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என இருப்பதாக தந்தை கூறுகின்றார். எவ்வாறு எட்வர்ட் முதலாவது, இரண்டாவது என சொல்லப்படுகிறது அல்லவா? முதலாவது வம்சமாக, இரண்டாவது வம்சமாக தெரிகிறது. உங்களுடையது முதலில் சூரிய வம்சராஜ்யம், பிறகு சந்திர வம்சராஜ்யமாகும். தந்தை வந்து நாடகத்தின் ரகசியத்தை நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். உங்களுடைய சாஸ்திரங்களில் இந்த விஷயங்கள் இல்லை. சில சாஸ்திரங்களில் துளியளவு உண்மை இருந்தாலும் இதனை யார் புத்தகமாக உருவாக்கினார்களோ அவர்களுக்கு தெரியவில்லை. பாபாவும் பனாரஸ் சென்ற நேரம் இந்த உலகம் நன்றாக தோன்றவில்லை. அங்கு எல்லா சுவரிலும் கோடு போட்டு எழுதினார். தந்தை அனைத்தையும் செய்ய வைத்தார். ஆனாலும் அந்த நேரம் நாங்கள் குழந்தைகளாக இருந்தோம், முற்றிலும் புரிந்து கொள்ளாமல் இருந்தோம். யாரோ எங்கள் மூலமாக செய்வது போல் இருந்தது. விநாசத்தை பார்த்து உள்ளுக்குள் மகிழ்ச்சியும் இருந்தது. இரவில் உறங்கும் போது கூட பறப்பது போல இருந்தது. ஆனாலும் எதுவும் புரியவில்லை. அப்படியும் இப்படியுமாக கோடுகள் வரையப்பட்டதாக இருந்தது. ஏதோ ஒரு சக்தி இவருக்குள் பிரவேசம் செய்திருந்தது. நாங்கள் அதிசயமடைந்தோம். முதலில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார், பிறகு என்ன ஆனது? யாராவது பார்த்தால் உடனே தியானத்தில் சென்று விடுவார். யாரையாவது பார்த்தால் கண்கள் மூடிவிடுகிறது, அங்கே என்ன நடக்கின்றது என்று சொல்வார். என்ன பார்த்தீர்கள் என கேட்டால், வைகுண்டத்தை பார்த்தேன், கிருஷ்ணரை பார்த்தேன் என கூறுவார். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா? எனவே புரிந்து கொள்வதற்காக அனைத்தையும் விட்டுவிட்டு பனாரஸ் சென்று விட்டார். முழு நாளும் அமர்ந்து கொண்டு பென்சிலால் சுவரில் எழுதி கொண்டிருந்தார். வேறு வேலையில்லை. பேபியாக, அதாவது குழந்தையாக இருந்தார் அல்லவா? அப்படியும் இப்படியுமாக பல காட்சிகளை பார்த்து இப்போது வேறு எதுவும் செய்ய வேண்டாம், வியாபாரத்தை விடத்தான் வேண்டும் என புரிந்து கொண்டார். இந்த தொழிலையெல்லாம் விட வேண்டும் என மகிழ்ச்சி இருந்தது. இராவண ராஜ்யம் அல்லவா? இராவணன் மீது கழுதையின் தலையை காட்டியுள்ளனர். ஆகவே இது ராஜ்யமில்லை என்ற சிந்தனை ஏற்பட்டது. கழுதை அடிக்கடி மண்ணை புரண்டு வண்ணானின் துணிகளை மீண்டும் அழுக்காகிவிடும். நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? இப்பொழுது உங்களுடைய நிலை என்னவாகிவிட்டது என தந்தையும் கூறுகின்றார். இந்த தந்தையும் வந்து புரிய வைக்கின்றார், மேலும் தாதாவும் புரிய வைக்கின்றார். இருவரும் சேர்ந்து செய்கின்றனர். ஞானத்தை யார் நல்ல முறையில் புரிய வைக்கின்றார்களோ அவர்களே திறமையானவர்கள் என கூறப்படுகிறது. வரிசைப்படிதான் இருக்கும் அல்லவா? இந்த ராஜ்யம் தாமனையாகின்றது, அவசியம் வரிசைப்படி பதவி அடைவார்கள் என குழந்தைகளும் புரிய வைக்கின்றீர்கள். ஆத்மா தன்னுடைய பங்கை ஒவ்வொரு கல்பமும் நடிக்கின்றது. அனைவரும் ஒரே மாதிரி ஞானத்தை அடைய மாட்டார்கள். இந்த ஸ்தாபனை அதிசயமானதாகும். வேறு யாரும் ஸ்தாபனைக்கான ஞானத்தை கொடுக்க முடியாதல்லவா? சீக்கிய தர்மத்தின் ஸ்தாபனை எவ்வாறு ஏற்பட்டது என புரிந்து கொள்ளுங்கள். தூய்மையான ஆத்மா இன்னொரு உடலில் பிரவேசம் செய்தது. கொஞ்ச காலத்திற்கு பிறகு சீக்கிய தர்மம் உருவானது. அவர்களின் தலைவர் யார்? குருநானக். அவர் வந்து தலைவனை வணங்கினார். முதலில் புதிய ஆத்மாவாக தூய்மையான ஆத்மாவாக இருப்பார்கள். தூய்மையானவர்களை மகான் ஆத்மா என கூறப்படுகிறது. சுப்ரீம் என ஒரு தந்தையை மட்டுமே கூறப்படுகிறது. அவர்களும் தர்மத்தை உருவாக்குவதால் மகான் என கூறப்படுகிறது. ஆனாலும் வரிசைப்படியாக பின்னால் வருகின்றனர். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆத்மா வந்து சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். அந்த நேரத்தில் கிரந்தம் இருந்திருக்க முடியாது, என்ன போதனை கொடுக்க முடியும்? நிச்சயமாக பிற்காலத்தில்தான் உருவாக்கியிருப்பார்கள். ஆர்வம் வந்ததால் தந்தைக்கு மகிமை செய்தனர். மற்றபடி இந்த புத்தகம் போன்றவை பிற்காலத்தில் நிறைய பேர் வந்த பிறகு உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் படிப்பவர்களும் தேவையல்லவா? அனைவருடைய சாஸ்திரங்களும் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. பக்தி மார்க்கம் ஆரம்பமான பிறகு சாஸ்திரங்கள் படிக்கப்பட்டது. ஞானமும் தேவையல்லவா? முதல் சத்தோ பிரதானமாக இருப்பார்கள், பிறகு சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு வருகின்றனர். நிறைய பேர் வந்த பிறகு மகிமை ஏற்படும், மேலும் சாஸ்திரங்கள் உருவாக்கப்படும். இல்லையெனில் வளர்ச்சியை யார் செய்ய முடியும்? பின்பற்றக்கூடியவர்களும் உருவாக வேண்டும் அல்லவா? சீக்கிய தர்மத்தின் ஆத்மாக்கள் வந்து பின்பற்றுவார்கள். இதற்கு மிகவும் நேரம் தேவைப்படுகிறது. புதிய ஆத்மா வந்தவுடன் துக்கத்தை அடையாது, அது விதிமுறையில்லை. ஆத்மா சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு வரும்பொழுது துக்கம் ஏற்படுகிறது. இதுதான் விதிமுறையாகும். இங்கு இராவண சம்பிரதாயமும் ராம சம்பிரதாயமும் கலந்திருக்கிறது. இப்பொழுது யாரும் சம்பூர்ணமாவதில்லை. சம்பூர்ணம் ஆகிவிட்டால் ஷரீரத்தை விட்டுவிடுவார்கள். கர்மாதீத் அடைந்தவர்களுக்கு எந்த துக்கமும் ஏற்படாது. அவர்கள் இந்த கெட்டுப்போன உலகில் இருக்க முடியாது. அவர்கள் எங்கிருந்து சென்று விடுவார்கள்? மீதி இருப்பவர்கள் கர்மாதீத் நிலை அடையாமல் இருப்பார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து கர்மாதீத் நிலை அடைய முடியாது. வினாசமானாலும் கூட கொஞ்சம் மீதி இருக்கும், பிரளயம் ஏற்படாது. ராமரும் ஆண்டார், ராவணனும் ஆண்டார் என கூறப்படுகிறது. ராவணனின் குடும்பம் மிக பெரியதாக இருந்தது. நமது குடும்பம் மிக சிறியது. அங்கு எத்தனை தர்மத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள்? தேவி தேவதா தர்மம்தான் அனைத்தையும் விட முதலாவதாகும். எனவே நமது குடும்பம்தான் மிக பெரியதாக இருக்க வேண்டும். இப்பொழுது அனைவரும் கலந்துவிட்டனர். ஆகவே நிறைய பேர் கிறிஸ்துவர்களாக ஆகிவிட்டனர். அங்கு மனிதர்கள் சுகத்தை அந்தஸ்தை பார்த்து அந்த தர்மத்திற்கு மாறிவிட்டனர். போப்பாண்டவர் வரும்பொழுதெல்லாம் நிறைய பேர் கிறிஸ்துவ தர்மத்திற்கு மாறிவிடுகின்றனர். பிறகு நிறைய வளர்ச்சியும் ஏற்படுகிறது. சத்யுகத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை இருக்கும். இப்பொழுது பாருங்கள், அனைவரை காட்டிலும் கிறிஸ்துவர்கள் மிகவும் திறமைசாலியாக இருக்கின்றனர். வேறு எந்த தர்மமும் இந்தளவு வளர்ச்சி பெறவில்லை. யார் நிறைய குழந்தைகளை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு பரிசும் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய மனிதர்கள் தேவைப்படுகிறது. அவர்கள் இராணுவம் மற்றும் படைகளுக்கு தேவைப்படுவார்கள். ரஷ்யா அமெரிக்காவில் அனைவரும் கிறிஸ்துவர்கள். ஆக அனைவரும் கிறிஸ்துவர்கள்தான். இரண்டு குரங்குகள் வெண்ணெய்க்காக சண்டையிட்டது. இடையில் பூனை வந்து சாப்பிட்டு விட்டது என கதை சொல்லப்படுகிறது. இதுவும் நாடகத்தில் பதிவாகிவிட்டது. ஆரம்பத்தில் ஹிந்து முஸ்லிம் சேர்ந்து இருந்தனர். இருவரும் பிரிந்த பிறகு பாகிஸ்தானில் புதிய அரசாங்கம் ஏற்பட்டது. இதுவும் நாடகத்தில் பதிவாகிவிட்டது. இருவரும் சண்டையிட்டனர். ஆயுதங்களை எடுப்பார்கள், வேலையும் நடக்கும். அவர்களின் உயர்ந்ததிலும் உயர்ந்த காரியம் இதுதானாகும். ஆனால் நாடகத்தில் வெற்றியடைய வேண்டும் என்ற விதி உங்களுடையதாகும். 100% உறுதி செய்யப்பட்டது. எங்களை யாராலும் வெல்ல முடியாது. மற்ற அனைவரும் அழிந்து விடுவார்கள். புதிய உலகில் நம்முடைய ராஜ்யம் இருக்கும். அதற்காகத்தான் படித்து தகுதியாகின்றோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். மீண்டும் தகுதியானவர்களாக ஆக வேண்டும். பதீத பாவனரே வாருங்கள் என பாடுகின்றனர். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் முற்றிலும் காடாக உள்ளது. இப்பொழுது முள்காடாக உலகத்தை மலர்த்தோட்டமாக ஆக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். அந்த உலகம் தெய்வீகமானது. இது அசுர உலகமாகும். முழு மனித உலகின் இரகசியத்தையும் புரிய வைக்கப்படுகிறது. நாம் தன்னுடைய தர்மத்தை மறந்து தாழ்ந்த நிலை அடைந்து விட்டோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆகவே எல்லா கர்மங்களும் பாவங்களாகிவிட்டது. கர்மம் விகர்மம் அகர்மத்தின் விளைவை பாபா உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். உண்மையாகவே நாம் நேற்று அவ்வாறு இருந்தோம். பிறகு இன்று நாம் இவ்வாறு ஆகிவிட்டோம். நெருங்கிய விஷயமல்லவா? நேற்று உங்களை தேவாத்மாவாக ஆக்கியிருந்தேன். ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்திருந்தேன். பிறகு அவை அனைத்தும் எங்கு சென்று விட்டது என பாபா கேட்கின்றார். பக்தி மார்க்கத்தில் நாம் எவ்வளவு செல்வத்தை இழந்தோம் என உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது. நேற்றைய விஷயம் அல்லவா? தந்தை உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்துள்ளார். இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். இந்த கண்கள் எவ்வளவு ஏமாற்றம் செய்கிறது. கெட்ட பார்வையை ஞானத்தின் மூலம் சுத்தமானதாக ஆக்க வேண்டும் என பாபா புரிய வைக்கின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. தன்னுடைய எல்லையற்ற டைரியில் குறித்து கொள்ளுங்கள். நாம் நினைவிலிருந்து எவ்வளவு லாபத்தை அதிகப்படுத்தியிருக்கின்றோம்? நஷ்டம் அடையவில்லை தானே? நினைவில் இருந்த நேரத்தில் புத்தி எங்கெல்லாம் சென்றது? 2. இந்த ஜென்மத்தில் சிறு வயதிலிருந்து என்னென்ன தவறான காரியங்கள் மற்றும் பாவங்கள் ஏற்பட்டதோ அதனை குறித்து கொள்ளுங்கள். எந்த விஷயங்கள் மனதை முறுத்துகிறதோ அதனை தந்தையிடம் கூறி லேசாக ஆகுங்கள். இப்பொழுது எந்த ஒரு பாவ காரியமும் செய்யக்கூடாது. வரதானம். மனம் புத்தி மூலமாக உயர்ந்த ஸ்திதி என்ற ஆசனத்தில் நிலைத்திருக்கக்கூடிய தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள். விளக்கம். தபஸ்வி சதா ஏதாவது ஆசனத்தில் அமர்ந்து தபஸ்யா செய்வார்கள். தபஸ்வி ஆத்மாக்களின் ஆசனம் ஏக்ரஸ்திதி, ஃபரிஷ்டாஸ்திதி, இம்மாதிரியான உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருப்பதுதான் ஆசனத்தில் அமர்வதாகும். ஸ்தூல ஆசனத்தில் ஸ்தூல சரீரத்தை அமர்த்தலாம். ஆனால் நீங்கள் இந்த உயர்ந்த ஆசனத்தில் மனம் புத்தியை அமர்த்த வேண்டும். அந்த தபஸ்விகள் ஒரு காலில் நிற்கின்றனர். மேலும் நீங்கள் ஏக்ரஸ்திதியில் மனதை ஒருநிலைப்படுத்துகிறீர்கள். அவர்களுடையது ஹடயோகமாகும், உங்களுடையது சகஜயோகமாகும். ஸ்லோகம். அன்பு கடல் தந்தையின் குழந்தைகள் நீங்கள், அன்பில் நிறைந்த கங்கைகளாக இருங்கள். ஓம் சாந்தி.